நாம் தொடர்பாக அடிப்படை சத்தியங்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடந்த திங்கட்கிழமையிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்றால் என்ன என்று பார்த்தோம். ஞானஸ்தானத்தின் அவசியம், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அதனுடைய மிக முக்கியத்துவம், இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து கடந்த ரெண்டு நாட்களும் பார்த்தோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது பைபிளில் ரொம்ப பெரிய ஒரு சத்தியம். அதாவது இது வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே ஆவியானவரை குறித்து பேச வேண்டும் என்றால் ஒரு வருஷம் முழுவதும் தினமும் பேசினா கூட பேச முடியும், அவ்வளவு சத்தியங்கள் அதில் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு சித்தமானபடி இன்றைக்கும் நாளை தினமும் நான் ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம எதை பார்க்கறதுன்னு இல்லை, ஆக்சுவலாக வந்து இயேசு கிறிஸ்து தன் வாயினாலே சொன்ன ஒரு காரியத்தை மட்டும் தான் நினைக்கிறேன், அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து நான் சொன்னது போல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு பக்கத்திலும் வேதத்திலே ஆவியானவரை குறித்த காரியங்கள் உண்டு. அதனால அதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ந்து கொண்டே இருக்கிறதற்கு அது ஒரு டாபிக்கை விட்டு நான் வெளியில் போகவே முடியாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை மட்டும்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சில காரியம் சொல்ல போகிறேன். நாளை தினத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து எளிமையான விதத்தில் பல காரியங்களை சொல்ல போகிறேன். நிச்சயமாகவே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அபிஷேகம் பெறாதவர்கள் நிச்சயமாகவே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுதும் நாம் வேதத்திலே மிக முக்கியமான ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரமேறி செல்வதற்கு முன்பதாக அவர் பேசின கடைசி வார்த்தையை தான் நாம் எடுத்து பார்க்க போகிறோம். அவர் 33.5 வருஷம் இந்த உலகத்திலே நம்மோடு இந்த உலகத்தில் இருந்தார். 3.5 வருஷம் பிதாவின் சித்தத்தின்படி ஊழியத்தை நிறைவேற்றி அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார். பின்பு 3வது நாளிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பி பின்பு 40 நாளளவும் அநேகருக்கு தரிசனமாகி அதன் பிறகு அவர் பரமேறி சென்றார். அப்படி பரமேறி செல்வதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பேசின கடைசி வார்த்தையை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது 4 சுவிசேஷத்திலும் இந்த வார்த்தையை நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்காது. இது அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த கடைசி வார்த்தை அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் தான் இருக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:8-9 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின கடைசி வார்த்தை. இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு முக்கியமான அல்லது சொல்லப்போனால் ஏன் ஒரு தேவ பிள்ளை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை சுருக்கமாக இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார். இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகளுக்குள்ளும் கூட ஏன் கர்த்தர் தன்னை அபிஷேகித்திருக்கிறார் என்கிற காரியம் தெரியவில்லை. அதனுடைய அர்த்தம் தெரியாததினாலே, அதனுடைய உண்மையான நோக்கம் தேவ நோக்கம் தெரியாததினாலே அநேகர் தாங்கள் பெற்ற ஆவியானவரை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சரியாய் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள், அவருடைய மேன்மைகளை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். அதனாலே நாம் அபிஷேகம் பெறாதவர்கள் இதை புரிந்து கொண்டு அபிஷேகத்திற்கு நேராக நாம் போக வேண்டும். அபிஷேகத்தை பெற்றவர்கள் உண்மையாகவே அதன் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதனுடைய முகிமையான முழு ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்துங்கிறார். அப்படியானால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே பலன் எங்கிருந்து வருகிறது, ஆவிக்குரிய பலன் எங்கிருந்து வருகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் தேவ பலன் கொடுக்கப்படுகிறது. இந்த தேவ பலன் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய காரியத்தை அங்கே சொல்றாரு. அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாய் வாழும்படிக்கு அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அதுதான் அதனுடைய காரியம். அப்படியானால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்ததின் நோக்கமே நம்மை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையே சாட்சியாக வைக்கிறார். இந்த சாட்சியுள்ள இந்த வாழ்க்கை வாழ்வதற்குரிய பலத்தை தான் ஆவியானவர் நமக்கு தருகிறார். நல்ல கவனிக்கணும், இந்த உலகத்திலே நாம் பிறக்கும் பொழுது ஜென்ம சுபாவத்தோடு இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறோம். பாவத்திலே நாம் உண்டாக்கப்பட்டு பாவ சுபாவத்தோடு இந்த உலகத்தில் பிறக்கிறோம். நான் ஏற்கனவே முதல் நாளிலே சொன்னேன், நாம் ஒருவேளை வெளியரங்கமான பலவிதமான பாவத்திற்கு ஒருவேளை அடிமையாய் காணப்படாமல் இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க இவன் குடி கடுமையாக இருக்கிறான், இவன் சினிமா கடுமையாக இருக்கிறான், இவன் சிகரெட்டு கடுமையாக இருக்கிறான், அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படி தான் ஒரு நபர் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் அடிமையாக இருப்பாங்க. சில வெளியரங்கமான பாவத்தில் இருக்கிறவர்கள் அது அடிமையாக இருக்கிறதுனாக எல்லாருக்கும் தெரிய வருகிறது. ஆனால் வெளிப்படையான பாவத்திலே அடிமையாய் காணப்படாதவர்கள் கூட அந்தரங்கமான எத்தனையோ காரியங்களில் அடிமைகளாகத்தான் இருப்பார்கள். ஆகையினாலே உலகத்தில் எந்த மனுஷனும் பிறக்கிற அத்தனை பேருமே ஏதாவது ஒரு விதத்திலே அவர்கள் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான நம்மை விடுதலை செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். வந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறது. பாவத்தை ஜெயித்தோம், உலகத்தை ஜெயித்தோம், பாரம்பரியங்களை ஜெயித்தோம், உலக வழிபாடுகளை ஜெயித்தோம், நம்மை ஆண்டு கொண்டிருந்த பிசாசின் ஆதிக்கங்களை ஜெயித்தோம். எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். ஆனால் இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை இரட்சிப்பின் மூலமாக நமக்கு தந்துவிட்டாலும் கூட இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவருக்காக வாழ்வதற்கான ஒரு தேவ சித்தம் ஒவ்வொருவரை குறித்தும் இருக்கிறது. இப்போ நமது நேற்று தினத்தில் நான் ஒரு காரியத்தை சொன்ன, நேற்று முந்தைய நாளிலும் நம் ஞானஸ்தானத்தை குறித்து பார்க்கும் பொழுது கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்பாங்கன்னு. கள்ளனுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் ஏற்கனவே சிறுவில் அடிக்கப்பட்டுட்டான், இனி அவன் வந்து இந்த உலகத்தில் வாழ போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால அவன் வந்து கர்த்தர் அவனுக்கு வந்து அந்த காரியத்தை விட்டுட்டார், ஏன்னா அவனுக்கு அதுக்கு பிறகு வாழ்க்கைக்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல அவன் அபிஷேகம் பெற்றானா, சரி என்ன சொல்ல சொல்லுவாங்க, அபிஷேகம் பெற்றானா பரலோகம் போக முடியுமா? அப்ப கள்ளன் அபிஷேகம் பெற்றானா? இதற்கு நான் விளக்கம் பின்னாடி சொல்றேன். ஆனால் கூட கள்ளனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது, அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, சிறுவில் அடிக்கப்பட்டாச்சு. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறது கட்டாயமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்க கேட்பீங்களானா நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், இதில் ஞானஸ்தானத்திற்கும் அபிஷேகத்திற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய நீதி, அதை நம்ம வந்து எல்லாரும் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலேயே கூட இதை குறித்து பல கருத்துக்கள் இருக்கிறது. நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், இதுல சில சொல்லுவாங்க அபிஷேகத்தை பெற்றால்தான் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும், இல்லாட்டான் பரலோகத்துக்கு நுழைய மாட்டாய் என்று சொல்லி சிலர் சாதிப்பார்கள். ஆனால் அதற்கு வேதத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்போ வந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமலும் பரலோகம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த மட்டிலே நான் போக முடியும் என்று தான் சொல்லுவேன். நான் வசனத்தின் அடிப்படையில் பேசி கொண்டிருக்கிறேன். இதனாலே நான் பரிசுத்தாவியானவரை நம்பாதவன் என்றும் முக்கியத்துவம் கொடுக்காதவன் என்றும் அல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே 37 வருஷத்திற்கு மேலாக நான் ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். 1983 June 29 கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணினார். இப்பொழுது 37 வருஷங்களை கடந்திருக்கிறேன், 38வது வருஷத்தில் இருக்கிறேன். நான் தினந்தோறும் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், தினந்தோறும் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறேன், ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன். பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்குள் நடத்தும்படி கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால் அபிஷேகத்தை குறித்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை ஆணித்தரமாய் நம்புகிறவனும் அபியாசம் பண்ணுகிறவனுமான ஒரு நபர் நான். இதில் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதனால் இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அபிஷேகம் பெற்றால்தான் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியுமா என்று கேட்டால் கிடையாது என்று நான் சொல்வேன். அபிஷேகம் பெறாமலும் கூட ஒருவர் பரலோகத்துக்குள் நுழைய முடியும். ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ இதிலிருந்து பார்க்கும்பொழுது இந்த பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். ஆனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டாலும் பாவ சரீரத்துக்குள்ளே தான் தொடர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ சூழ்நிலைகளுக்குள்ளே தான் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ பிரசனத்திலே தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ உலகத்தில் பாவ சோதனைகள் நிறைந்த இடத்திலே, பாவத்திலே நம்மை வீழ்த்தும்படிக்கு போராடுகிற பிசாசின் போராட்டங்களின் நடுவிலே, பாவ சரீரத்துக்குள் இருந்து கொண்டு நம்மால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், அதற்கு நாம் நமக்குள் எடுக்கிற தீர்மானங்களோ நம்முடைய சொந்த பலமோ நிச்சயமாகவே அதற்கு உதவி செய்யாது. இதற்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு அவசியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பலன் கொடுக்கிறார். பாவத்தை ஜெயித்து தொடர்ந்து வாழ்வதற்கான பலத்தை கொடுக்கிறார். இந்த ஆவியானவரால் நாம் எவ்வளவு நிறைந்து நாம் நடத்தப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவருடைய சுபாவங்கள், தெய்வீக சுபாவங்கள், தேவ பலன் நம்மை ஆளுகை செய்கிறது. அதன் மூலமாகவே நாம் நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்னார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகள்னார். அப்ப இதிலிருந்து ஒன்று தெரியணும், ஒரு தேவ பிள்ளை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த ஆவியானவருடைய பலத்தினாலே அவர்கள் நிறைந்து வாழும் பொழுது அவர்களை உலகத்திலே எந்த கோடியிலே கொண்டு போய் உட்கார வைத்தாலும் சரி, அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களால் நிச்சயமாய் கர்த்தருக்காக தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது எருசலேமாய் இருக்கட்டும், யூதையாவாக இருக்கட்டும், சமாரியாவாக இருக்கட்டும், பூமியின் கடைசி பரியந்தம் பூமியில் எந்த கோடியிலே கொண்டு போய் அவர்களை வாழ வைத்தாலும் அவர்களுக்குள் இருக்கிற ஆவியானவருடைய பலத்தினாலே அவர்களால் தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய காரியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பலர் சில தவறான காரியங்களில் ஈடுபடுவார்கள், பாவத்தில் விழுந்து விடுவார்கள். உடனே அதை குறித்து, என்ன பிரதர் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, என்ன சிஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க என்று சொல்லி நம்ம கேட்டால் சொல்வாங்க, உங்களுக்கு என்ன என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு புரியாது, நான் இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி, நான் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற நபர்கள் இந்த மாதிரி, இதனாலே தான் நான் விழுந்து விட்டேன் என்று சொல்வார்கள். எனக்கு இத்தனை சோதனைகள் இருக்கிறது, இத்தனை பேர் என்னை வீழ்த்துவதற்கான காரியங்களை என்னை சுத்தி செய்கிறாங்க, அதனாலே தான் நான் தவறு செய்து விட்டேன், அதனால தான் நான் தடுமாறி விட்டேன், அதனாலே தான் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி சூழ்நிலைகளை காரணம் காட்டும். ஆனா ஒண்ணு நல்லா தெரியணும், சூழ்நிலைகளை காரணம் காட்டினால் கர்த்தர் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரலோகம் செல்வதற்கு ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவ பலத்தை ஆவியானவர் மூலமாய் நமக்கு தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது உங்களால் எந்த சூழ்நிலையிலும், எந்த பாவ சூழ்நிலையிலும், எந்த பாவ சோதனையின் நடுவிலும், எந்த பாவ தாக்குதலின் நடுவிலும் பிசாசு எவ்வளவுதான் வந்து போராடினாலும் அதை எல்லாவற்றையும் ஜெயித்து உங்களால் கர்த்தருக்கென்று சாட்சியாக பரிசுத்தமாக நிச்சயமாய் வாழ முடியும். இதைத்தான் ஆவியானவர் நமக்கு செய்கின்றார். அப்ப இதுல வந்து எதற்கு சாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் 33.5 வருடங்கள் அவர் வாழ்ந்தார். கடைசி 3.5 வருடங்கள் அவர் பிதாவின் ஊழியத்தை செய்தார். அந்த ஸ்தானத்தில் தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து அவர் பரமேறி சென்ற பிறகு அந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அவர் இந்த உலகத்திலே எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தாலும் அதை உண்டாக்கினவர்கள் மரித்து முடிந்து போனாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது, அவர் மரித்தார் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றார். அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை இந்த சமுதாயத்திற்கு யார் காட்டுவது, இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு இந்த சமுதாயத்திற்கு யார் காட்டுவது என்றால், இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் தான் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்கிறோம்ங்கிறார். பரிசுத்தாவி வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அப்ப இந்த பலன் எப்படிப்பட்டது என்று சொல்லி நீங்க கேட்பீங்களானால், கிறிஸ்துவின் சுபாவத்தை இந்த பாவ உலகத்திலே காண்பிக்கிறது தான் அந்த பலத்தினுடைய காரியம். அந்த தேவ பலன் நமக்கு கொடுக்கப்படுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை போல சிந்திக்க, இயேசு கிறிஸ்துவை போல நடந்து கொள்ள, இயேசு கிறிஸ்துவை போல் பேச, இயேசு கிறிஸ்துவை போல வல்லமையை வெளிப்படுத்த, இயேசு கிறிஸ்துவை போல ஞானத்தை வெளிப்படுத்த, இயேசு கிறிஸ்துவை போல கிரியைகளை செய்ய, இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த நபரை பார்த்தாலே தெரிகிறது என்று கர்த்தரை அறியாதவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தரை அறியாதவர்கள் அதை கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை இயேசு கிறிஸ்து அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு முன்பதாகவே இந்த திட்டத்தை குறித்து அவர் வேதத்தில் பேசியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:14-16 ஆகிய 3 வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே உங்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லுவார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம், நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம், நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அதை விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வீடு என்பது பார்த்தீங்கன்னா உலகத்திற்கு வெளிச்சனர். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம் முழு உலகத்திற்கும் காண்பிக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்கு அடையாளமாக நம்மை வைத்திருக்கிறார். இது எதற்காக? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம், அதாவது ஆவியானவர் மூலமாய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறீர்களே, அந்த வெளிச்சத்தை கண்டு பரலோகத்தின் பிதாவை ஜனங்கள் மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுனர். நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக வைக்கிறார். இதற்குத்தான் ஆவியானவர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்படும் பொழுது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் தூக்கி எடுக்கப்பட்டோம். அந்த தூக்கி எடுக்கப்பட்ட நிலைமையிலே தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு, அந்த தூக்கி எடுக்கப்பட்ட நிலைமையிலே தொடர்ந்து வாழ்வதற்கு நமக்கு பலன் வேண்டும். அந்த பலனை தான் பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கட்டாயம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த ஆவியானவருடைய பலத்தினால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். இந்த ஆவியானவர் உங்களுக்குள் நிறைந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், உங்களால் பாவத்தை 100% ஜெயிக்க முடியும். பாவத்தை ஜெயிப்பது என்பது ஆவியானவருடைய பலத்தினால் சாத்தியமே தவிர வேறு எந்த விதத்திலையும் சாத்தியம் கிடையாது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வருஷம் முடியும் பொழுது டிசம்பர் 31 நிறைய தேவ பிள்ளைகள் தீர்மானம் எடுப்பாங்க, நாளையிலிருந்து புதிய வருஷத்திலே நான் இப்படி செய்ய மாட்டேன், இப்படி நடந்து கொள்ளுவேன், இப்படி நான் நடக்க மாட்டேன் என்று பல தீர்மானம் எடுப்பாங்க. ஆனால் அந்த தீர்மானத்தை எத்தனை நாள் உங்களால் கை கொள்ள முடிகிறது? யோசிச்சு பாருங்க, ஒரு நெக்ஸ்ட் 24 hours நீங்க யோசிச்சு பாருங்க, அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளேயே அந்த 1st ஜனவரி 1st சாயங்காலத்துக்குள்ளேயே நீங்கள் எடுத்த தீர்மானங்களில் பல தீர்மானத்தை உடைச்சிருப்பீங்க. இது இப்படித்தான் வருஷமா நடந்துட்டு இருக்குது. காரணம் என்ன? நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தினாலே நீங்கள் நிச்சயமாகவே ஜெயம் பெற முடியாது. தீர்மானம் நல்லதுதான், ஆனால் அந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்குரிய பலன் உங்கள் தீர்மானத்தில் கிடையாது, அது ஆவியானவரால் தான் இருக்கிறது. தீர்மானத்திலேயே பலன் இருக்குமானால் இயேசு கிறிஸ்து நமக்கு தேவையில்லை, பரிசுத்தாவியானவர் தேவையில்லை. எல்லாமே தீர்மானம் பண்ணி வாழ்க்கை நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். வெறும் நாம் எடுக்கிற தீர்மானங்கள், எடுக்கிற முடிவுகள், அதை வைத்து வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது சாத்தியமே கிடையாது. அதற்கு தேவ பலன் தேவை. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி பலன் கொடுக்கிறார், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரகசியம். இப்ப நீங்க உலகத்திலே பல மார்க்கங்கள் இருக்கிறது. இன்னைக்கு சில மார்க்கங்களில் இருக்கிறவர்கள் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பதற்கு காரணம் ஒரு தேவ பயம். தேவ பயம்னா நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா நமக்கு தண்டனை கிடைச்சிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அந்த பயத்தோடு என்ன செய்யறாங்க, சில தவறுகளை செய்யக்கூடாது என்று சொல்லி தீர்மானிக்கிறாங்க. அந்த தீர்மானத்தோடு அந்த பயத்தினாலேயே கொஞ்ச நாள் அப்படி மெயின்டைன் பண்றாங்க. ஆனால் சில நாட்கள் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளவுதான், அதனுடைய லெவல் அவ்வளவுதான். ஆனால் நம்ம வந்து பரிசுத்தமாய் வாழ்கிறோம், கர்த்தருக்காய் வாழ்கிறோம் என்பது பார்த்தீங்கன்னா பயத்தினால் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே சரியான ஒரு வாழ்க்கை ஒருவர் வாழ்கிறார் என்றால், உண்மையான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, நம் தவறு செய்யாத வாழ்க்கை, தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் வந்தாலும் அதை தாண்டி கர்த்தருக்காக நிற்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடிகிறது என்றால் அது வெறுமனே ஒரு பயத்தினால் கிடையாது. நாம் அப்படி வாழ்வதற்குரிய ஒரு காரணம் என்னன்னா ஆண்டவர் மேல் நமக்கு இருக்கிற அன்பு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த அன்பை கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவரை நாம் விசனப்படுத்தி விடக்கூடாது என்கிற ஒரு ஆழமான அன்பு நம்முடைய உள்ளத்தில் அவர் மேல் இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நம்ம தவறு செய்யாமல் இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5 இப்படியாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வரும் பொழுது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற வழக்கம் இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் மேல் உங்களுக்கு ஒரு ஆழமான அன்பை அவர் ஏற்படுத்துகிறார். இந்த ஆழமான அன்பு நமக்கு என்ன செய்கிறது என்றால், இந்த ஆண்டவரை விசனப்படுத்தி விடக்கூடாது என்கிற ஒரு உணர்வை நமக்குள் பலமாய் ஏற்படுத்துகிறது. இந்த ஆவியானவர் மூலமாக அந்த உணர்வு நமக்குள் பலமாய் இருக்கிறபடினாலே நாம் பாவம் செய்யாதபடிக்கு அது நம்மை பாதுகாக்கிறது. பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள் வரலாம், அதற்கான சோதனைகள் வரலாம், அதற்கான காரியங்கள் வரலாம். ஆனாலும் என் ஆண்டவரை நான் விசனப்படுத்தி விடக்கூடாது, என் ஆண்டவரோடு இருக்கிற உறவு எனக்கு துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, என் ஆண்டவரை விட்டு நான் விலகி போய் விடக்கூடாது என்கிற அந்த உணர்வு தான் நம்மை பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறது. ஆகையினாலே தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்று ஆவிலே நிறைந்திருக்கிற வாழ்க்கை தான் உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறது. இதை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள் இந்த தேவ அன்பை ஊற்றி இந்த உணர்வின் மூலமாக நம்மை பரிசுத்தத்திலே கடைசி வரைக்கும் வாழ்வதற்கு அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். இதுதான் ஆவியானவர் நமக்கு செய்கிற ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான காரியம் தேவ அன்பினால் நம்மை நிறைத்து தேவ வசனத்தை கை கொள்ளுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தை கை கொள்வது எல்லாமே தீர்மானங்களினால் நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ நான் வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காட்டுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:21-23 ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். பாருங்க, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். அப்ப இது எப்படி சாத்தியமாகிறது என்றால், 23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். அப்போ ஒருவன் அன்பாயிருந்தால், என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். இந்த அன்பு எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இந்த தேவ அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்பை அவர் மெயின்டைன் பண்ண வைக்கிறது அவர் தான். இப்ப பாருங்க, இது பல விதத்துல வரும். ஆண்டவர் உங்களை ரட்சித்திருப்பார், அதை நீங்க எப்பவுமே நினைக்கும்படி வைத்து அந்த நினைவுகளினாலே நீங்கள் கர்த்தரிடத்துல அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறதற்கு அவர் உங்கள் இருதயத்தை நிரப்புவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகள், ஒவ்வொரு காரியத்தின் நினைப்பூட்டி அவர் உங்களை தேவ அன்பில் அப்படியே உங்களை மெயின்டைன் பண்ண வைப்பார். நீங்கள் ஆவியானவரால் நிறைந்திருக்கும் போதுதான் இது சாத்தியம். நீங்கள் ஆவியானவரால் தான் இந்த காரியத்தை பெற்று ஆண்டவருக்கு என்று கடைசி வரைக்கும் நம்ம நிற்க முடியும். அதனாலே தான் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ அன்பு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்படுகிறது. அங்கேதான் தேவ பலன் கிடைக்கிறது. அந்த பலத்தின் மூலமாகத்தான் ஆண்டவருக்கு சாட்சியை வாழ வைக்க முடிகிறது. இதிலே நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இன்னும் நான் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்ததான காரியத்தில் உங்களுக்கு ரெண்டு சிறு துளி அவ்வளவுதான் எனக்கு நான் கொடுக்க முடியும். ரெண்டு டிராப். இப்ப இன்னொரு ஒரு டிராப் கொடுத்துறேன். இன்னும் ஒரே ஒரு டிராப்பை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:16 இதிலே உங்களுக்கு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். 7 நான் 1 வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு ஃபேர்வெல் மெசேஜ் கொடுக்கிறார். அந்த ஃபேர்வெல் அவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அப்படிங்கிறார். முதல் காரியத்தை சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூடவே 3.5 அவங்களோட இருந்திருக்கிறார். இப்போ அவங்க அவரையே நம்பியே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் சொல்றாரு, நான் இருக்கிறதவ நான் போறதா உங்களுக்கு நல்லதுங்கிறார். இது சீஷர்களுக்கு இது எப்படி ஏற்றுக்கொள்ளுது, டைஜஸ்ட் பண்ண முடியாத விஷயம். ஆனால் சொல்றாரு, நான் போகாட்டி தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவர் வரமாட்டார், நான் போவேனே ஆகில் நான் போய் உங்களுக்கு அவரை நான் அனுப்புவேன் அப்படிங்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்து அவர்களை நடத்தினது ஒரு காலகட்டம். அவர் சிலுவையில் மறித்து 3 எழுந்து 40 தரிசனமாகி பின்பு பரமேரி சென்று அடுத்த 10 கழித்து அவர் ஆவியானவரை அனுப்பி அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறது என்பது அடுத்த ஒரு கட்டம். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் இந்த இடத்துல இதெல்லாம் வந்து தற்செயல நடக்கிற விஷயம் கிடையாது. இது எல்லாமே பைபிள்ல வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ஸ்ல நடக்கிற நடந்த சம்பவங்கள் எல்லாமே சிம்பாலிக்கா நடந்திருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நான் முதல் நாளிலே சொன்னேன், எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்தை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். வெளியே வரும்பொழுது அவர்கள் செங்கடலை கடந்தார்கள். இதை நான் 2வது நாளில் சொன்னேன். அப்போ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறது ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட உடனே செங்கடலை கடந்தது ஞான ஸ்நானத்தின் கடையாளம். அந்த செங்கடலை கடந்த பிறகுதான் அவர்கள் எகிப்தின் அந்த தாக்கத்தை விட்டு வெளியே வந்தார்கள் என்று சொன்னேன். அவர்கள் செங்கடலை விட்டு வந்த பிறகு கடந்த அந்த ஞான ஸ்நானத்தின் கடையாளமான அந்த பாதை கடந்த பின்பு அவர்கள் வனாந்தரத்துக்கு வராங்க. வனாந்தரத்தில் வந்த உடனே பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். இந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் எகிப்திலே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல. செங்கடலை கடக்கும் பொழுது கிடைக்கல. செங்கடலை கடந்த பிறகுதான் இந்த அனுபவத்துக்குள்ள வந்தாங்க. இது எதை குறிக்கிறது என்றால் ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், அடுத்தது பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் நடத்தப்படுகிறது. இந்த மேகஸ்தம்பமும் இந்த அக்னி ஸ்தம்பமும் இரவும் பகலும் அவர்களை நடத்தினது. பகலிலே அது மேகஸ்தம்பமாய் இருந்து அவர்களுக்கு நிழல் காட்டியது. இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் இருந்து ஏறக்குறைய 25 லட்சம் ஜனங்களுக்கு அது வெளிச்சம் காட்டியது. அந்த வெளிச்சத்திலே அவர்கள் நடந்தார்கள். அந்த வெளிச்சத்தில் அவருடைய வாழ்க்கை நடத்தப்பட்டது எது வரைக்கும்? கானான் தேசத்தை போய் சேருகிற வரைக்கும். நல்ல கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் தான் நம்மை நடத்துகிறவர் இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, நான் போன பிறகுதான் இந்த பரிசுத்தாவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவார் என்பதை உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காட்டுகிறேன். அதே 16 அதிகாரத்திலே 13, 14, 15 மூன்று வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புறது எதற்காக? உங்களை நடத்துவதற்காக. இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளையை எல்லா விதமான சத்தியத்தில் நடத்துகிறார். வெறும் ஊழியம் செய்வதற்கு மட்டுமல்ல, வெறும் ஜெபிப்பதற்கு மாத்திரமல்ல, எல்லாவற்றிலேயும் உங்கள் வேலை ஸ்தலத்திலே அவர் உங்களை நடத்துவார், உங்கள் வாழ்க்கையிலே நடத்துவார், உங்கள் குடும்பத்திலே நடத்துவார், நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு நடத்தலை செய்வார். எந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம், எதை நீங்கள் செய்யக்கூடாது, எதை உடனே செய்ய வேண்டும், எதை சற்று தாமதமாய் செய்ய வேண்டும், எதை செய்யாமல் இருக்க வேண்டும், யாரிடத்தில் பழக வேண்டும், யாரிடத்தில் பழகக்கூடாது, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, இப்படி எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இவர் எப்படி நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இதுல நீங்க பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை குறித்து ஒரு பெரிய தேவ திட்டத்தை வச்சிருக்கிறார். ஒரு நபர் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே அந்த பிறந்த பிறகுதான் ஆண்டவர் அவருடைய குறித்து திட்டம் போடுறார்னு கிடையாது. நல்லா கவனிக்கணும், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நாம் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டோம். இந்த உலகத்திலே நாம் தோன்றுகிறதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நமக்கு பெயர் வைத்தார். பிரசங்கி 6:10 சொல்லுகிறது, இருக்கிறவன் என்று எவனும் தோன்றுகிறதற்கு முன்பதாகவே பெயரிடப்பட்டிருக்கிறான். நம் தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பதாகவே நமக்கு பெயரை கர்த்தர் வைத்து விட்டார். தாயின் கருவில் தோன்றின பொழுதே நமக்கு அந்த பெயரை சொல்லி கர்த்தர் அழைத்தார். உன் தாயின் கருவில் இருக்கும் பொழுது நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்படி அழைத்தேன்கிறார். இந்த உலகத்தில் வந்து பிறந்ததிலிருந்து அவர் நம்மை நடத்துகிறார் ஒவ்வொரு நாளிலும் நடத்துகிறார். நம்மை குறித்த அத்தனை திட்டங்களும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம வந்து ஏதோ திட்டம் போடுகிறோம், ஆனால் அந்த திட்டத்தை எல்லாம் ஆண்டவர் தகர்த்து போட்டு நம்முடைய வாழ்க்கை என்றைக்கு நாம் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த நாள் முதல் தம்முடைய திட்டத்திலே கர்த்தர் நம்மை நடத்த ஆரம்பிக்கிறார். இதுதான் நமக்கு ஸ்பெஷல். இப்ப பாத்தீங்கன்னா, உலகத்தில் எந்த மனுஷனும் தன்னை குறித்து போடுகிற திட்டத்தை பார்க்கிலும் ஆண்டவர் நம்மை குறித்து போட்டிருக்கிற திட்டம் மிகப்பெரியது. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தருடைய நினைவுகளும், நம்முடைய வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகளும் உயர்ந்ததாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்மை குறித்து உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் கர்த்தரை அறியாதவர்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலும் அதனுடைய வெளிச்சத்தில் நாம் நடக்கிறோம். ஆனாலும் கூட இந்த திட்டங்களை எல்லாம் நமக்கு தெரியப்படுத்தி உன்னை குறித்து இப்படித்தான் தேவ திட்டம் இருக்கிறது என்று சொல்லி நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே தன் திட்டத்தை முதலாவது தெரியப்படுத்துகிறார். நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. அவன் தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருவனும் இல்லை என்று பார்வோனை அவனை குறித்து புகழுகிறான். இந்த யோசேப்பின் வாழ்க்கையில பாருங்க, 17 வயதாக இருக்கும் பொழுது அவனை குறித்த தேவ திட்டங்கள் அவனுக்கு சொப்பனங்களாய் வர ஆரம்பித்தது. அவன் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட நிலைமையில் அவன் வாழ்க்கை இருக்கும் என்பதை அவனை குறித்த தேவ திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. 13 வருஷங்களுக்கு பிறகு அந்த தேவ திட்டம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பித்தது. அதே போல சொல்கிற நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டங்களை வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர். இங்க பாருங்க, சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அப்போ உங்க வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் அதை குறித்து ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு அவசியம். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்றது, என்ன செய்யறது என்பதை குறித்து குழம்புறாங்க. குழம்பி போய் என்ன செய்யறாங்க, யார் யார்கிட்டயும் போய் ஆலோசனை கேட்கிறாங்க. அவங்க தேடி போய் ஆலோசனை கேட்கிற நபர்கள் பல நேரத்தில் தவறான ஆலோசனைகளை சொல்லி விடுகிறார்கள். அதனால் தவறான முடிவை எடுத்து வாழ்க்கை முழுவதையும் பிரச்சனைகளாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவ பிள்ளை அவர்கள் எந்த ஒரு நபரிடத்திலும் ஆலோசனைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த இடத்திலையுமே சொல்லுகிறேன், அவர்கள் வந்து தடுமாற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உண்மையிலே ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஒரு நபராய் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்க முடியும். இதை குறித்து உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா உங்களுக்கு அதன் முறைகளை நான் சொல்லிக் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துவார், தேவ சித்தத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அதை எப்படி அறிந்து கொள்வது, அது ரொம்ப பெரிய விஷயம். அது நீங்கள் ஆவியானவரோடு நெருங்கி பழக ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை குறித்து தேவ திட்டத்தை அவர் உங்களுக்கு அந்தந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். நல்லா கவனிங்க, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அடுத்து என்ன சொல்றாரு, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் உங்களுக்கு சொல்றாரா, எங்க கேள்விப்படுறாரு, நம்முடைய வாழ்க்கை குறித்து திட்டம் வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தரிடத்திலே அவர் கேள்விப்பட்டு அந்த காரியத்தை நமக்கு வந்து அறிவிக்கிறார், முன்னாலவே அறிவிக்கிறார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போகிற விஷயங்கள், நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், எடுக்க வேண்டிய முடிவுகள், எடுத்த அந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவித்து அவர் எல்லாவற்றிலையும் அதிலே உங்களை நடக்க பண்ணுவார். ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன், உங்களை குறித்த தேவ திட்டத்தை பிதாவின் இடத்திலிருந்து அவர் பெற்றுக் கொடுக்கிறார். இதுல நல்லா பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த ஐக்கியத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. 14 வசனத்துல அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவாருங்கிறார். அப்படின்னா என்னுடையது, எங்கிட்ட இருக்கிறதை எடுத்து உங்ககிட்ட அறிவிப்பார், அதனால என்னை மகிமைப்படுத்தி அதை செய்வார்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்ப பிதாவினுடையினாரு, இப்ப என்னுடைய இதுங்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, இதான் கிளீன விளக்கம் கொடுக்கிறார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அப்படியானால் பிதா நம்மை குறித்த தேவ திட்டத்தை அவர் வச்சிருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த திட்டத்திலே நம்மை நடத்துவதற்கு ஆர்வமாய் அவர் இருக்கிறார். அதை பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர், நம்மை அபிஷேகம் பண்ணினவர் இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாய் நமக்குள் வந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அதை பெற்று நமக்கு அவர் கொடுக்கின்றார். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு தம்முடைய திட்டத்தை ஆவியானவர் மூலமாக, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து வழியாக பரிசுத்தாவியானவர் மூலமாக தன்னுடைய திட்டங்களை நமக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த விதத்திலே தேவ திட்டத்தை நாம் பெற்று அதன்படி நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் தேவ சித்தமாக இருக்கும். தேவ சித்தத்தை விட்டு நீங்கள் தவறி போகிறதுக்கு வாய்ப்பில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நான் எடுத்திருக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள், இத்தனை வருஷங்கள், இந்த 37 வருஷத்திற்கு மேலாக என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஊழியத்தில் வருகிற திருப்பங்கள், அத்தனை காரியங்களும் ஆவியானவரால் எனக்கு நேரடியாக சொல்லி கொடுக்கப்பட்டுதான் நான் எடுத்தேனே தவிர எந்த விதத்திலையும் எந்த மனுஷராலும் நான் நடத்தப்பட்டது கிடையாது என்பதை நான் தைரியமாய் சொல்ல முடியும். மனுஷர்கள் மூலமாய் சில ஆலோசனைகள் வந்திருக்கிறது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி, ஆவியானவர் தான் சொல்லி அதை அந்த பாதையிலே நடக்க பண்ணியிருக்கிறார். இன்னமும் அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கடைசி வரைக்கும் அவர் தான் நடத்தவும் போகிறார். ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும், பெரிய தேவ திட்டங்கள், அந்த தேவ திட்டம் வந்து நம்முடைய கற்பனைக்கு எட்டாது, நம்ம அறிவுக்கு எட்டாது, நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் யோசிக்காத பல விஷயங்கள், அவைகளை எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை நடத்துகிறார். ஒரு வேத வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம், 1 கொரிந்தியர், கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், 2:9 நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, பாருங்க, பரிசுத்தாவியானவர் தான் தேவனிடத்தில் அன்பு கூற வைக்கிறார். ஏற்கனவே சொன்னேன், இப்ப பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். நல்லா பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது நம் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படின்னா நம்ம கண்ணால பார்த்திருக்க மாட்டோம், காதுகளினால கேட்டிருக்க மாட்டோம், கற்பனையில கூட வந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு மேலான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை குறித்து திட்டம் வச்சிருக்கிறார். இதை யார்கிட்டயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க யார்கிட்ட காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் வராது. ஓ, இவர் இப்படி செய்யற, நாம் அதே மாதிரி செய்வோம். இந்த காப்பி அடிக்கிற பிசினஸ் எல்லாம் ஆவிக்குரிய உலகத்துல கிடையாது. இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகளை தப்பு பண்றாங்க, மத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது. நிறைய ஊழியம் செய்கிறவர்கள் இதை தவறு செய்து மாட்டிக்கொள்றாங்க, என்ன, மத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளை யாரை பார்த்தும் காப்பி அடிக்க மாட்டான். அவன் இதை செய்யற, நான் அதை செய்வேன், இவங்களை பார்த்து இதை செய்ய, அந்த காப்பி அடிக்கிற காரியங்கள் ஒரு ஆவிக்குரியவனுக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது, அது தவறு. அங்கதான் பிரச்சனை. அப்போ ஆண்டவர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, அது இன்னொருத்தட்ட பார்த்து காப்பி அடிக்கிறதா இருக்காது. காதுகள் கேட்கவில்லை, ஓ அவங்க செய்யறாங்க, நாம அதை செய்வோம். ஒருத்தர் செய்யறத கேள்விப்பட்டதை நம்மளும் செய்யறது, அந்த காப்பி அடிக்கிற பிசினஸ் கிடையாது. கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படின்னா நம்ம கூட கற்பனை பண்ணியிருக்க மாட்டோம், இப்படி எல்லாம் நம்ம பிளான் போடணும். நான் சொல்றேன், ஆவிக்குரிய ஒரு கர்த்தருடைய பிள்ளை யார் செய்யறத பார்த்து காப்பி அடிக்க கூடாது. யார் செய்யறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டதை கேள்விப்பட்டும் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டு காப்பி அடிக்க கூடாது. நீங்களாகவே உங்க வாழ்க்கை குறித்து பிளான் பண்ணி அந்த பிளான்ல நடக்கவும் கூடாது. இந்த 3 தப்புகளை இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் செய்யறாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் செய்யறாங்க. மத்தவங்களை பார்த்து, மத்தவங்க செய்யறத கேள்விப்பட்டு, அல்லது தாங்களாகவே பிளான் போட்டு செய்யறாங்க. இது எல்லாமே டோட்டல் ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். ஆவியானவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம், நீங்கள் மற்றவரிடத்துல கண்டது போலவோ, ஒருத்தரை குறித்து கேள்விப்பட்டதை போலவோ, அல்லது ஒரு கற்பனைக்குட்பட்டதை போலவும் இருக்காது. இவைகளை தாண்டி இருக்கும், இவைகளை விட மேலானதாய் இருக்கும். அதுதான் ஆவியானவர் உங்களை குறித்து பிரத்யேகமாய் வைத்திருக்கிற தேவ திட்டம். இந்த பிரத்யேகமாய் வைக்கப்பட்ட தேவ திட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வழியாய் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் பெறும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு வரும், ஒரு உறுதி வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு விசுவாசம் வரும். அதிலே சுலபமாய் நீங்கள் அடியெடுத்து வைத்து ஜெயம் பெறுவீர்கள். இதை ஆவியானவர் தான் நமக்கு செய்கின்றார். அப்போ ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் தான் முக்கியமான பங்கை வகிக்கிறார். இந்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையின் அத்தனை பகுதிகளும் தேவ சித்தமா இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அத்தனை காரியங்களும் தேவ சித்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். கடைசி நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் நம்மளை பார்த்து, அந்த ஊழியக்காரர் இப்படி செஞ்சார், நீ அதை செஞ்சான்னு எந்த ஊழியக்காரனை பார்த்தும் கர்த்தர் கேட்க போறது இல்லை. இன்னொரு விசுவாசி பார்த்து, இந்த விசுவாசி இப்படி நடந்தாங்களே, நீயே இப்படி நடக்கல, இன்னொரு விசுவாசி காட்டி உங்களை கர்த்தர் கேட்க போறது கிடையாது. யாரோடய உங்களை கம்பேர் பண்ண மாட்டார். உனக்குன்னு நான் வச்ச காரியத்தில் நீ நடந்தியா இல்லையா தான் கேட்பார். உன்னை குறித்து நான் இப்படி ஒரு திட்டம் வச்சிருந்தேன், அந்த திட்டத்தை உனக்கு நான் தெரியப்படுத்தினேன், அதுல நீ நடந்தியா இல்லையா, இவனை மாடி நடந்தே, அவனை மாடி நடந்த, இவனை போல ஊழியம் செஞ்சு, அதை கர்த்தர் கேட்கவே மாட்டார். அது அவரவர்களுக்குரியது. உனக்கென்று நான் வைத்ததை நீ செஞ்சியா இல்லையான்னு கர்த்தர் கேட்பாரே தவிர வேற எதையுமே கர்த்தர் கேட்க போறது கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கடைசியில சொன்னார், மத்தேயு 7 அதிகாரம் 21-23 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழகா சொல்லுவார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். உங்களை நான் ஒரு காலம் உங்களை நான் அறியேன், அக்கிரமை செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன் என்றார். அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க, ஒரு கூட்டம் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற கூட்டம், அது மட்டும்தான் பரலோகத்தில் நுழையுது. இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப யார் கர்த்தாவே கர்த்தாவின் சொல்றது யாரு? அடுத்த வார்த்தை பின்னாடியே சொல்லிட்டே வர்றாரு, கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. அப்ப இவங்களை ஏன் கர்த்தர் வந்து உங்களை அறியன்னு சொன்னாரு? இவங்க ஏன் தீர்க்க தரிசனம் உரைச்சு உங்களை கர்த்தர் ஏன் அங்கீகரிக்கல? இவங்க ஏன் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க தெரியுமா? யாரோ ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னதை பார்த்து இவங்களும் சொல்லிட்டாங்க, அவன் சொன்னா நானும் சொல்றேன்னு சொன்னாங்க, அங்க அடிச்சாங்க காப்பி, அதுதான் அவங்களை நரகத்துக்கு கொண்டு போச்சு. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லாட்டி கூட அவன் பரலோகத்துக்கு வந்திருப்பான். இவன் தீர்க்க தரிசனம் சொன்னதுனாலதான் அவன் நரகத்துக்கு போறான். இவன் இன்னொருத்தனை பார்த்து காப்பி அடிச்சான். கர்த்தாவே கர்த்தாவே இதேதான், மத்தவன் செய்யற காரியத்தை அதை ஃபாலோ பண்றது, காப்பி அடிக்கிறது. நான் சொல்றேன், ஒரு விசுவாசியோ அல்லது ஒரு ஊழியக்காரரோ நீங்கள் யாரையுமே ரோல் மாடலை வைக்க கூடாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு ரோல் மாடல். உங்களுக்கென்ற ஒரு பிரத்யேக திட்டம் இருக்கிறது, உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது, உங்களுக்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. இதை பாருங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையிலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்தார், பிதா தன்னை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை பெற்றார், அந்த தேவ திட்டத்தில் அவர் நடக்க ஆரம்பித்தார் ஒவ்வொரு நாள்லையும். இதான் ரோல் மாடல்ங்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரி, தேவ திட்டத்தை பெற்று பெற்று அவர் நடந்தார். இப்படித்தான் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவர் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாட்டின்படி அவர் நம்மை நடத்துகிற விதத்தை புரிந்து கொண்டு தேவ சித்தத்தில் அனுதினமும் நடந்துதான் பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியும். அதுதான் தேவ சித்தத்தின்படியான வாழ்க்கை. மற்றபடி நம்ம பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. தேவ பிள்ளைகள், ஆவியானவரால் நிரப்பப்படுங்கள், ஆவியானவரால் நடத்தப்படுங்கள், தேவ திட்டத்தை அவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளாய் பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த வெளிச்சத்திலே நடங்கள். அதுதான் உங்களை குறித்த தேவ சித்தம், அதுதான் உங்களை பரலோகத்திற்குள் கொண்டு சேர்க்கும். இவ்வளவு நேரம் நான் பேசுறது கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் நான் பேசுறது ஒரு சிங்கிள் டிராப், அவ்வளவுதான். இது ஒரு டிராப் தான் நான் பேசியிருக்கேன். நிருபங்களில் ஆவியானதை குறித்து எக்கச்சக்கமா இருக்கு, ஹோல் பைபிள் இருக்குது. இதை வந்து பேசிட்டே போலாம், ஒரு வருஷம் ஃபுல்லா கூட டெய்லி பேசினாலும் கூட பேசி முடிக்க முடியாது, அவ்வளோ விஷயம் இருக்கு. இந்த செய்திக்காக நான் ஒரு காரியம் சொல்றேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்னிடத்தில் நீங்கள் நேரடியாக டெலிஃபோன்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய வெப்சைட்ல போகலாம், நீங்க ரிவைவல் பிளஸிங் சர்ச் நீங்க போனீங்கன்னா எங்களுடைய வெப்சைட்ல வந்து எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்க பார்த்து உங்களுடைய ஆலோசனை வேண்டும் என்றால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். தேவ சித்தத்தில் நடக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால இந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்றேன். நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் தான் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் உங்களுக்குரிய தேவ திட்டத்தை, அந்த ஆலோசனை நான் கொடுக்க முடியாது, வழியை காட்ட முடியும். உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டத்தை ஆவியானவர் தான் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நான் கொடுக்க முடியாது. ஆவியானவர் எப்படி நடத்துவார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இதை ஏன்னா இப்போ நான் கொடுத்த ஒரே ஒரு டிராப் தான் உங்களுக்கு அப்படி போட்டிருக்கிறேன். ஆனால் இதை குறித்து நிறைய விஷயங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், முடிவெடுக்க முடியாத காரியங்கள். அதை குறித்து நீங்கள் ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கிட்ட நீங்கள் டெலிஃபோனில் நீங்கள் என்னுடைய நம்பர்ஸ் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்னிடத்தை நேரடியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆகையினால் தேவ சித்தத்தில் உங்களை காத்துக்கொள்ளுங்கள், பரலோக ராஜி வருவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்பா. எங்களை பரிசுத்த ஆவியானவரால் நிறைத்து ஆவியானவர் மூலமாக தேவ அன்பினால் எங்கள் இருதயத்தை நிறைத்து எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் நிறைத்து உமக்கு சாட்சியாய் வாழ வைக்கிறீங்க. பாவம் நிறைந்த உலகத்தில், அது எருசலேமோ யூதையாவோ சமாரியாவோ பூமியின் கடைசி பரியந்தமோ, எங்கிருந்தாலும் நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ்வதற்குரிய பலத்தை ஆவியானவர் எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எங்களை நடத்துவதற்காக ஆவியானவரை கொடுத்திருக்கிறீங்க. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ எத்தனையோ இடர்கள் நிறைந்த தடுமாற வைக்கிற உலகத்தில் தேவ சித்தத்திலே நடக்க இந்த ஆவியானவரே எங்களுக்கு ஒத்தாசையாய் வழிகாட்டியாய் வெளிச்சமாய் இருப்பதற்காக சோத்திரம். எங்களை குறித்த தேவ திட்டத்தை எங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக் கொடுக்கிற இந்த நல்ல ஆவியானவருக்காய் சோத்திரம். நாங்கள் ஆவியானவரால் நிறைந்து நடத்தப்பட்டு தேவ சித்தத்தில் எப்பொழுதும் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன். எங்களோடு தொடர்பு கொள்வதற்கு ஒருவேளை உங்களுக்கு தெரியல, நான் ஃபோன் நம்பர் சொல்லுகிறேன், 9444-11-7069 இல்லைனா 805-606-7069. இந்த நம்பர்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். நாளை தினத்திலும் கவனமாக கேளுங்க. நாளை தினம் அபிஷேகத்தை பெறுவது எப்படி என்பதை குறித்த எளிமையான ஒரு காரியத்தை, ஆலோசனைகளை தருவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அபிஷேகம் பெறாதவர்கள் ஈஸி அபிஷேகத்தை பெற முடியும். அதை அபிஷேகம் பெறாதவங்களுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா ஈஸியாக அவங்க அபிஷேகத்துக்குள் நடத்தப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.